புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் மதுரை ஆனந்த் கண் மருத்துவமனையின் மருத்துவ இயக்குனர் திரு டாக்டர் ஜே விஜய் ஆனந்த் அவர்கள் கண் நோய்களும் சிகிச்சை முறைகளும் குறித்த பல தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் நமது சமூக செய்தியாளர் செல்வி அபிராமி அவர்கள். நேர்களை அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
வணக்கம் சார்.
வணக்கம். புதுகை பண்பலை நேயர்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள்.
உங்களை பத்தி சொல்லுங்க சார்.
என் பெயர் டாக்டர் விஜய் ஆனந்த். நான் ஒரு கண் மருத்துவர். இங்க ஆனந்த் கண் மருத்துவமனைன்னு மதுரை கேப்பூதூர்ல இருக்கு. அதன் தலைமை மருத்துவரான பணிபுரியிருந்தேன். நான் படித்தது எல்லாம் சென்னை மருத்துவக் கல்லூரியில் கண் மருத்துவமனை மருத்துவமனையில் படித்துவிட்டு பின் கன்சல்டண்டாக சிறப்பு மருத்துவராக சென்னை சங்கர் நேத்ரா மருத்துவமனையில் 10 வருடங்கள் பணிபுரித்துவிட்டு இங்கு கடந்த 10 வருடங்களாக மதுரையில் கண் மருத்துவமனை நடத்தி வருகிறோம். நான் அதில் தலைமை மருத்துவராக பணிபுரிகிறேன்.
உங்களுக்கு ஏன் கண்ணை பத்தி படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு?
நம்ம MBBS முடித்த பிறகு ஒவ்வொரு சிறப்பு பிரிவுக்கு தேர்ந்தெடுப்பார்கள். ஓகே, அப்படி தேர்ந்தெடுக்கும் போது எனக்கு வந்து கண் ஏன் துறை தேர்ந்தெடுத்தேன்னா, இப்ப வந்து இப்ப பீடியாட்ரிக் கன்சல்ட் குழந்தைகள் நல்ல மருத்துவம்னா குழந்தைகள் மட்டும் பார்ப்பாங்க. ஓகே, இப்ப ஜீடியாட்ரிக் மருத்துவம்னா பெரியவர்கள் மட்டும் பார்ப்பாங்க. ஓகே, கைனகாலஜிஸ்ட்னா அவங்க பெண்கள் மட்டும் பார்ப்பாங்க. பட் இந்த கண் மருத்துவங்கிறது எல்லாரும் எல்லா சிறுவர்களும் சரி, பெரியவர்களும் சரி, ஆண் சரி, பெண்பால் சரி, எந்த ஒரு பாகுபாடு இல்லாம எல்லாரையும் பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது இல்லாம கண் வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவான உறுப்பு, ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு மென்மையான உறுப்பு இல்லையா? ஸோ அது எப்படி அது வந்து மென்மையான உறுப்பு, அது ஒரு ஒரு ஈடுபாடு இருந்தது. அந்த கண்ணை பத்தி படிக்கணும், அதுல வந்து அறுவை சிகிச்சை பண்ணணுங்கிற ஒரு ஈடுபாடு இருந்தது. அதனால அதுக்குரிய படிப்பு இந்த சென்னை மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து நான் படித்தேன்.
இப்ப வந்து பாத்தீங்கன்னா சார், நம்ம உடல்ல கண்ணு ரொம்ப முக்கியமான ஒரு பாகம் சார். அந்த கண்ணுல என்னென்ன மாதிரியான நோய்கள் சார் ஏற்படுது?
முதல்ல கண் எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போம் நம்ம. ஓகே, இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, நம்ம இப்ப நம்ம பாக்குற விஷயங்கள்ல வந்து ஒரு 70% விஷயம் வந்து நம்ம கண்களாலேயே நம்ம அறியப்படும். நம்ம அது மூலம் தான் கத்துக்கிறோம். கண்களாலதான் ஒரு 70% ஆஃப் விஷயம் we learn. So அந்த இப்ப என்சான் உடம்புக்கு சிறப்பே பிரதானம்போ, அந்த சிறப்புலயே முக்கியமானது நம்ம கண்கள். அது ஏன் அப்படி சொல்றேன்னா, நமக்கு நம்ம கபால நரம்புகள் வந்து 12 நரம்புகள் இருக்கு. இந்த 12ல வந்து 6 நரம்புகள் கண்ணுக்கு மட்டுமே சப்ளை பண்ணது, கண்ணுக்கு மட்டும் செயல்பாடுகளுக்கு மட்டுமே பயனுள்ளதா இருக்கு. அப்போ கண் எவ்வளவு முக்கியமான உறுப்புன்னு நமக்கு தெரியும். நீங்க அன்றாட வாழ்க்கையில் நீங்க பாருங்க, இப்போ நடக்கிறது, ஓடுறது, வண்ணமயமான பூக்கள், எவ்வளவு வண்ணமயமான உலகம், இது எவ்வளவுக்கு நமக்கு மூளை கொண்டு போறது வந்து இந்த கண் தான். ஓகே, இந்த கண் வந்து அவ்வளவு சிறப்பான பாதுகாத்துக்கணும். ஸோ இந்த 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 நிகழ்ச்சி மூலமா இந்த கண்ணுக்குரிய பாதுகாப்புக்கு என்ன பண்ணலாங்கிறது சில விஷயங்கள் சொல்றேன் நான். முதல் வந்து இந்த கண் என்னென்ன பாதிப்புகள் வரலாங்கிறது வந்து ஒரு ஒரு ஓவரால் வியூ சொல்லுவாங்க இல்லையா, அது என்னென்ன வரலாங்கிறது சில சில நோய்கள் மட்டும் சொல்றேன் நான். ஓகே, இப்ப குழந்தைகள் பிறக்கும் போதே வந்து சில கன்ஜெனிட்டல் ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஓகே, சில கன்ஜெனிட்டல் கேட்ராக்ட் வரலாம். சில சமயம் கண்கள் சின்ன வயசு பிறக்கும் போதே சில குழந்தைகளுக்கு கண்ணில் வந்து கட்டிகள், டியூமர் அது மாதிரி கட்டிகள் கூட வரலாம். குழந்தைகள் பெருசாகும் போது முக்கியமான ஒரு கண் பார்வை குறைபாடு, ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ் வரலாம், மயோப்பியா, ஹைப்பரோப்பியா, கிட்ட பார்வை குறைபாடு, தூர பார்வை குறைபாடு அது மாதிரி வரலாம். கொஞ்சம் வளர்ந்த பிறகு ஒரு 30-40 வயசு தாண்டும் போது மிக முக்கியமான கண் தொந்தரவு என்ன வரலாம்னா, கண் அழுத்த நோய் ஜொக்கமா வரலாம். பெரியவங்களுக்கு வந்து கேட்ராக்ட் ரொம்ப காமனா வரலாம் ஒரு 50-60 வயசு தாண்டும் போது. இது தவிர உடம்பு நம்ம ஏதாவது சக்கர வியாதி, ரத்த கொதிப்பு இருந்ததுன்னா இதனால கண்களை சில டயபெட்டிக் ரெட்டினோபதி, ஹைப்பர் டென்சிவ் ரெட்டினோபதி, சக்கர வியாதினால விழித்திரை நோய்கள், ரத்த கொதிப்புனால விழித்திரை வாங்கலாம். இது தவிர வந்து இந்த கண் நரம்புகள் மூளைக்கு போறதுனால மூளையில் ஏதாச்சும் பாதிப்பு ஏற்பட்டா கூட கண்ணில் பாதிப்பு. இது வந்து ஒரு சிறு ஓவரால் வியூ தான். பட் இது தவிர வந்து பல வியாதிகள் வரலாம். ஸ்பெசிஃபிக்கா ஏதாச்சும் குறிப்பிட்ட ஒரு வியாதிகள் பத்தி கேட்க பேசும்போது அதை பத்தி மேலும் பார்க்கலாம்.
கண்ணீர் அழுத்தம் எதனால சரி ஏற்படுது?
ஓகே, இது வந்து அருமையான கேள்வி. இப்ப எப்படி நம்ம உடம்புல வந்து பிளட் ப்ரெஷர் இருக்கோ அது மாதிரி கண்ணையும் ப்ரெஷர் இருக்கும். இப்ப நார்மலா வந்து இந்த கண்ணுக்குள்ள ஒரு திரவம் சுரக்கும். இப்ப கண்ணுக்கு வெளியே வர கண்ணீர் இல்லை, கண்ணுக்குள்ள ஒரு திரவம் சுரக்கும். அதுதான் வந்து கண்ணுக்குள்ள வந்து பிளட் மாதிரி, அது ரொம்ப கிளியரா இருக்கும், ரொம்ப தெளிவா இருக்கும். இது வந்து இந்த கண்ணோட அமைப்பை பாதுகாப்பதற்காண்டியும் உடம்பு ஊட்டச்சத்து கொடுக்கறதுக்காண்டியும் அந்த நீர் சுரந்து ஒரு வழியா வெளியே போகும். நார்மலா வந்து கண் ப்ரெஷர் வந்து 10-20 mm/Hg இருக்கும். ஓகே, இப்ப வந்து அந்த நீர் வந்து அதிகமா சுரந்தாலோ இல்லாட்டி வெளியே போற பாதை கொஞ்சம் சிறுசா இருந்தாலோ நம்ம அந்த நீர் வந்து கண்ணீருக்குள்ள அதிகமா தேங்க ஆரம்பிச்சு ஆகும்போது அந்த கண்ல வந்து பிரஷர் கண் அழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகும். என்ன ஒரு துரதிருஷ்டமான விஷயம்னா இந்த கண் அழுத்தம் நமக்கு இருக்கிறது தெரியாது. ஒரு சிவப்போ கண் வலியோ அந்த மாதிரி ஆரம்பத்துல இருந்த ஒரு அறிகுறி இருக்காது. ஒரு 80% டேமேஜ் ஒரு பாதிப்பு ஆனப்படுறதுதான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இருக்க தொந்தரவே நமக்கு தெரியும். அதனாலதான் 40 வயசு தாண்டவங்க வந்து இது வந்து இப்ப ஒரு நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா 12 மில்லியன் பீப்புள் வந்து நியர்லி வந்து 12 மில்லியன் வந்து இந்த ஐ குளோக்கமா அதாவது 1.5 கோடி மக்கள் 1.5 கோடி மக்களுக்கு வந்து குளோக்கமாவால அஃபெக்ட் ஆயிருக்காங்க. இதுல நியர்லி ஒரு 1.2 மில்லியன் அதாவது 12 லட்சம் பேத்துக்கு கண் பார்வை இழப்பே இருக்கு இந்த குளோக்கமானால ஐ கண் அழுத்த நோயினால. அதனாலதான் வந்து இந்த உலக இதுக்குன்னு ஸ்பெஷல் ஒரு அசோசியேஷன் இருக்கு. ஒவ்வொரு வருடமும் இந்த குளோக்கமா வாரம்னு கொண்டாடுவோம். இது வந்து மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சிக்கு அதை பத்தி அதை தெரிஞ்சுக்கணும். இதனால வந்து நம்ம பார்வை திறனை இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டியே ஒவ்வொரு வருடமும் மார்ச் மாசம் பண்ணுவோம். இந்த வருடம் வந்து மார்ச் 12 to 18 வரைக்கும் குளோக்கமா வாரம்னே கடைபிடிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ஒரு குளோக்கமா ஐ அவேர்னஸ் ப்ரோக்ராம் நீங்க பண்றது ரொம்ப சிறப்பா இருக்குது. குளோக்கமா வாரம் இந்த வாரம் மார்ச் 12 to 18 குளோக்கமா தினம் வந்து 15 தேதி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து நீங்க இந்த கண் பார்வை இழப்பை தடுக்குன்னா ஒவ்வொருவரும் எஸ்பெஷலி 40 வயசுக்கு மேற்பட்டவங்க அவங்க ஃபேமிலியில இருக்காது குடும்பத்துல இருக்காது ஐ பிரஷர் இருந்ததுன்னா இல்லாட்டி அவங்க அதிகமான பவர் மைனஸ் பவர் போடுறாங்க ஓகே இல்லாட்டி அவங்க ரொம்ப நாளா ஸ்டீராய்ட் மாத்திரை சாப்பிடுறாங்க இந்த மாதிரி மக்கள் எல்லாம் கண்டிப்பா வந்து அவங்க கண் அழுத்தத்தை கண்டிப்பா கண் மருத்துவரிடம் போய் பரிசோதனை செய்து கண் நரம்புகளை பரிசோதிப்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆரம்பத்திலே இதை பார்த்தா நம் கண் பார்வை இழப்பை தடுத்து விடலாம். இதுதான் கண் அழுத்த நோயோட ஒரு ஐ டெஸ்ட் பண்ணுங்கிறது முக்கிய அதுக்குரிய காரணம்.
ஓகே சார், ரொம்பவே நல்லா சொன்னீங்க சார். கண்புரை அப்படின்னா என்ன சார், அது வந்து அதோட அறிகுறிகள் என்ன, அதை தடுப்பதற்கான வழிமுறைகள் என்னன்னு கொஞ்சம் பிரீஃபா சொல்றீங்களா சார்?
ஓகே, கண்புரை வந்து மிக முக்கியமான பார்வை இழப்புக்கு மிக முக்கியமான காரணம். பட் நல்ல விஷயம் என்னன்னா அது வந்து நம்ம எளிமையா அதை வந்து சரி செய்து விடலாம். ஓகே, இப்ப வந்து எளிமையா சொல்லணும் எப்படின்னா நம்ம கேமரா இருக்கு இல்லையா, இந்த கேமரால எப்படி லென்ஸ் இருக்கோ அது மாதிரி நம்ம கண் கருவெளிக்கு பின்னாடி பாப்பா இருக்கும். இந்த பாப்பாக்கு பின்னாடி இந்த ஒரு லென்ஸ் இருக்கும். இந்த லென்ஸ் வந்து ரொம்ப தெளிவா இருக்கும். இப்ப நொங்கு எடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப கிளியரா இருக்கும். அது வழியா இப்ப கண்ணாடி வழியா பாக்குற மாதிரி இருக்கும். அந்த லென்ஸ் அந்த லென்ஸுக்குள்ள ஒரு புரோட்டீன் புரதம் இருக்கும். அது நம்ம இளமை காலங்களை வந்து ரொம்ப தெளிவா இருக்கும். அதை நம்ம பாக்குற லைட்டை வந்து அந்த லென்ஸை வந்து நம்ம விழித்திரை நம்ம பிலிம்ல போய் சேர்க்கும். இப்ப நம்ம வயது ஆகும்போது இல்ல அடிப்படும் போதோ இல்லாட்டி ரொம்ப நாட்களா வந்து ஸ்டீராய்டு மருந்து உணவு உட்கொள்ளும் போதோ இல்லாட்டி சுகர் அதனாலயோ இல்லாட்டி ஸ்மோக்கிங் கண்டினியூஸா தொடர்ந்து புகைப்பிடித்தல் அதிக நேரம் வெயில வேலை பார்க்க இதனால சில பல காரணங்களால அந்த கண் லென்ஸ்ல இருக்க புரதம் அதோட தன்மையை மாற்றிடும். அப்போவாது அந்த தெளிவான இந்த லென்ஸ் வந்து தெளிவான தன்மையை இழந்துடும். அதான் வந்து கண் புரை இல்லாட்டி கேட்ராக்ட் சொல்லணும். ஓகே, ஸோ இந்த கண் புரை கேட்ராக்ட் மிக முக்கியமான காரணம் வந்து வயது முதிர்ந்தல் வயதானால ஸ்மோக்கிங் புகைப்பிடிக்கனால டயபெட்டிஸ் அதிகமாக கண்ட்ரோல் இல்லாட்டி அது மாதிரி வரும். இல்லாட்டி அதிக நாட்கள் ஸ்டீராய்ட் உட்கொள்வதுனால கண்ணில் அடிபட்டு அது மாதிரி வரலாம். சில சமயத்தில் கண்ணெடுத்து குழந்தை பிறக்கும் போதே கண் பொறையோடு வரலாம். ஸோ கண் பொறை என்பது நம் கண்ணில் உள்ள தெளிவான லென்ஸ் அந்த தெளிவான தன்மை இழக்கிறது. இதனால் என்ன ஆகும்னா நம்ம பார்வை திறன் கொஞ்சம் கொஞ்சமாக மங்கிட்டே வரும். இப்போ தூரத்தில் பார்க்குற உருவங்கள் வந்து தெளிவில்லாமல் இருக்கும். ஒரு பனி படர்ந்த மாதிரி இருக்கும். ஒரு புகை மூட்டத்தில் பார்த்த மாதிரி இருக்கும். ஒரு வர நைட்டில் இரவில் வந்து வண்டி ஓட்டுறவங்களுக்கு அதிகமான ஒரு ஒளி சிதறல் ஒரு கிளாரிங் அதிகமாக இருக்கும். கலர் வண்ணங்கள் வந்து தெளிவில்லாமல் இருக்கும். மாற்றங்கள் இருக்கும். தூரத்தில் உருவங்கள் தெளிவில்லாமல் இருக்கும். அது போக போக பக்கத்துலேயும் அந்த பார்வை குறைய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம சரி பண்ணாம விட்டுட்டோம்னா ஆரம்பத்துல பார்த்தா சில கண்ணாடிகள் கொடுத்து சரி பண்ணலாம். ஒரு அளவுக்கு மேல போயிடுச்சுன்னா அது முழுமையா அது கண்ணையை மறைச்சிடும். ஓகே, அப்ப சமயத்துல ஒண்ணுமே பக்கத்துல இருக்கிற அரண்டி கூட இருக்கிறது கூட தெரியாது. அந்த நிலைமைக்கு நம்ம போகக்கூடாது. ஓரளவுக்கு பால் மந்தா இருக்கும் போதே கண் மரத்து ஒரு பரிசோதனை செய்து அதுக்குரிய கண்ணாடியோ இல்லாட்டி ஓரளவுக்கு அதிகமாயிடுச்சுன்னா அது ஒரு எளிமையான ஒரு குறை அறுவை சிகிச்சை மூலம் அதை சரி செய்து கொள்ளலாம். ஒரு அறுவை சிகிச்சை என்பது அந்த அழுக்கப்படுத்த லென்ஸ் எடுத்துக்கிட்டு உள்ள ஒரு சின்ன ஒரு பட்டன் சைஸ்ல ஒரு அக்ரிலிக் சொல்லுவோம் இல்லாட்டி பிஎம்இ அந்த மாதிரி ஒரு இன்ட்ராக்குலர் லென்ஸ் சொல்லுவோம் அதை வச்சு நம்ம பார்வை திறந்த மறுபடியும் மீட்டு எடுத்துடலாம்.
லேசிக் அறுவை சிகிச்சை அப்படின்னா என்ன சார்?
லேசிக் அறுவை சிகிச்சை இந்த லேசிக் கருவை சிகிச்சைக்கு போறதுக்கு முன்னாடி முக்கிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம குழந்தைகள் இருக்கோம் இல்லையா, நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பார்வை குறைபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்வை குறைபாடுங்கிறது வந்து என்னன்னா இங்கிலீஷ்ல ரிஃப்ராக்டிவ் எரர், ரிஃப்ராக்டிவ் எரர்னு சொல்லுவோம். அதாவது நம்ம கண்ணு ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நம்ம கண்ணில் லென்ஸ் இருக்கும், விழித்திரை இருக்கணும். இப்ப கேமரால வந்து எப்படி லைட் உள்ள போய் இந்த விழித்திரை போய் கரெக்டா பட்டாதான் நம்மளுக்கு முழுமையான பார்வை கிடைக்கும். இப்போ சில சமயம் அந்த ஐபால் அந்த நீளம் வந்து கொஞ்சம் நீளமாவோ இல்லாட்டி நீளம் கொஞ்சம் கம்மியாவோ இருந்ததுன்னா அந்த லென்ஸ் வந்து முழுமையா அது கரெக்டா ஒரு ஒரு புள்ளியில போய் அந்த விழித்திரையில போய் அந்த லைட்டை போய் சேர்க்காது. எதிர் அந்த விழித்திரைக்கு முன்னையோ இல்லாட்டி பின்னையோ அந்த ஒளி குவியும் போது நம்மளுக்கு பார்வை திறன் கொஞ்சம் மங்கலா இருக்கும். இதான் ரிஃப்ராக்டிவ் எரர்னு சொல்லுவோம். இப்போ மயோபியா இல்லாட்டி கிட்ட பார்வை ஷார்ட் டைட்னஸ் என்னன்னா ஐபால் நீளம் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்போ வந்து அது விழித்திரைக்கு முன்னாடி லைட் விழுந்துடும். இந்த மாதிரி சமயத்துல வந்து நம்ம வந்து கான்கேவ் மைனஸ் லென்ஸ் கொடுத்து அதை விழ வைப்போம். அதான் மயோபியான்னு சொல்லுவோம். அதாவது ஹைப்பர்மெட்ரோபியானா ஐபால் பெருசா இருக்கும், லைட் போய் விழித்திரைக்கு பின்னாடி விழுகும், பிளஸ் லென்ஸ் கொடுத்து அதை விழித்திரைக்கு விழ வைப்போம். அது பேர் ஹைப்பர்மெட்ரோபியா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்வை திறன் குறைபாடு. இது வந்து 10 வயசு இருக்கும், நம்ம 100 பேர் எடுத்து டெஸ்ட் பண்ணா ஒரு 5-10% இருக்கும். இதே 15-20 வயசு இருக்கும் செக் பண்ணா நியர்லி 25-30% இந்த பார்வை திறன் குறைபாடு இருக்கும். இது வந்து நம்ம கண்ணாடி போட்டு சரி பண்ணிடலாம். அதான் வந்து மயோபியா மைனஸ் லென்ஸ், ஹைப்பர்மெட்ரோபியா பிளஸ் லென்ஸ் சொல்லுவோம். ஒரு வயசுக்கு மேல 20 வயசுக்கு மேல அவங்க கண்ணாடி போட வேண்டாம்னு அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா அப்ப என்ன பண்ணலாம்னா, நம்ம இந்த கண்ணாடியை வந்து இந்த கருவிலியில வந்து இந்த கருவிலியோட திக்னஸ் அதோட தடிமனை வந்து குறைக்கிறதுனால அதோட வளைவு கம்மியாகும். அப்படி பண்ணும் போது இந்த வர லைட்டை வந்து கரெக்டா வந்து இந்த ஒளியை வந்து கரெக்டா வெளித்திரையில விழ வைக்க முடியும் அந்த ஒவ்வொரு பவருக்கு ஏற்ற மாதிரி. அது பேர் தான் லாஸ்டிக் சொல்லும். அந்த கருவிலியில வந்து அந்த கருவிலியோட வளைவு திக்னஸ் அந்த தடிமனை கம்மி பண்ணி வர லைட்டை வந்து அந்த வெளித்திரையில விழ வைக்க முடியும். இது பேர் தான் கருவிலியில் அறுவை சிகிச்சை பண்ற பேர் தான் கிளாசிக். இது மூலம் நம்ம மைனஸ் பவரையோ ஒரு பிளஸ் பவரையோ நம்ம கண்ணாடி இல்லாம பாக்கிறதுக்கு வழி பண்ண முடியும். அது பேர் கிளாசிக் சொல்லுவோம். அதுல வேற வேற டெக்னாலஜிஸ் இருக்கு. அதுல
நீல நிற கண்களுக்கு என்ன சார் காரணம்?
நீல நிற கண்கள் பூனை கண் மாதிரி இருக்குன்னு அது மாதிரி கேக்குறீங்களா? அது வந்து இந்த கருவிலிங்கிறது வந்து ஆக்சுவலா வந்து நாட்டை உண்மையான வார்த்தையில கருவிலிங்கிறது ஆக்சுவலா கருவிலிங்கிறது வந்து நம்ம வெளியிருக்க அது வந்து கருவிலி வந்து ஆக்சுவலா வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஒரு ஒரு கண்ணாடி மாதிரி தான் இருக்கும். அந்த கருவிலிக்கு பின்னாடி வந்து இந்த ஐரிஸ் பாப்பான் ஐரிஸ் சொல்றோம் இல்லையா, அதனோட கலர் தான் நம்மளுக்கு வந்து வெளியே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, அந்த ஐரிஸ்ல வந்து நார்மலா வந்து நம்ம மாதிரிலாம் ஒரு இந்த புள்ளிகள் இந்த ப்ரௌன் பிக்மெண்டேஷன் சொல்லுவோம். அந்த பிக்மெண்டேஷன் அதிகமா இருந்துச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு நம்மள மாதிரி மக்களுக்கு ப்ரௌனா டார்க் ப்ரௌனா இருக்கும் இல்லாட்டி டார்க் ப்ரௌனா இருக்கும் இல்லாட்டி கருமையா இருக்கும். அதான் தெரியும். இதே வந்து அந்த பிக்மெண்டேஷன் கம்மியா இருந்துச்சுன்னா லைக் மேல் நாட்டவர்களுக்கு அவங்களுக்கு அந்த பிக்மெண்டேஷன் கம்மியா இருக்கும். அந்த மாதிரி சமயத்துல அந்த ஐரிஸ் வந்து ஒரு நீல ஒரு ப்ரௌன் கலர் கம்மியா தெரியும். அதுதான் காரணம்.
இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கண்ணுல லென்ஸ் வைக்கிறாங்க சார், நல்லதா கெட்டதா சார்?
என்ன மாதிரி லென்ஸ்? இந்த கான்ட்ராக்ட் லென்ஸ்ங்கிறது வந்து நம்ம எத்தனை சொன்ன முடியாது. அந்த மயோபியா அவங்களுக்கு வந்து கண்ணாடி போட விருப்பம் இல்லைன்னா கருவிழிக்கு மேல கான்டாக்ட் லென்ஸ் வச்சு காலையில் வச்சு கீழே ஈவினிங் எடுத்துக்கலாம். கண்ணாடி போட விருப்பம் இல்லாங்கிறது அது நல்லதா கெட்டதாங்க அவங்க எப்படி அவங்க அவங்க எப்படி அதை வந்து முறையான முறையில வந்து அதை பாதுகாக்கிறாங்க, அதை எது பயன்படுத்தலாம்னு கொடுத்துருக்கு. அது முறையா பயன்படுத்தினா அது நல்லது தான். சப்போஸ் கண்ணுக்குள்ள வைக்கிற லென்ஸுங்கிறது வந்து அது பல விதங்கள் இருக்கு. கேட்ராக்ட் லென்ஸுக்கு அப்புறம் வைக்கிறது வந்து இன்ட்ராக்குலர் லென்ஸ் சொல்லுவோம். சில சமயம் இப்போ இந்த லாஸ்டிக் பண்ண முடியாதவங்களுக்கு வந்து இந்த லென்ஸ்க்கு முன்னாடியே வேற பெக்கிக் லென்ஸ் இருக்கும் சரிங்களா, கண்ணாடி போட விருப்பம் இல்லாமல். அது அவங்களுக்கு அந்த கண்ணோட திறன் அதோட பாதுகாப்பான விதங்கள்லாம் இருந்ததுன்னா அப்போ பண்ணலாம். அவங்களுக்கு தேவைப்பட்டது பார்வை திறனை இம்ப்ரூவ் பண்ணலாம் பண்றது தப்பு.
ஓகே சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வயசுல இப்போ வந்து செக்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க சார், அதுக்கு என்ன சார் காரணம்?
நல்ல கேள்வி இது. இப்போ நம்ம ஏற்கனவே பேசினோம் இல்லையா பார்வை திறன் குறைபாடு ரிஃப்ராக்டிவ் எரர். நார்மலா வந்து ஒரு 10 வயசுக்கு உங்களுக்கு செக் பண்ணீங்கன்னா ஒரு 5-10% இருக்கும். ஒரு 15-20 வயசு செக் பண்ணா ஒரு 25-30% நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் ஒரு இது இருக்கு. பட் இப்போ வந்து இப்போ இருக்க மேபி கொஞ்சம் நம்பர்கள் கொஞ்சம் அதிகமாக எக்ஸாக்டா ஸ்டாட்டிஸ்டிக் தெரியலக்கோ, பட் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து இது முக்கியமான காரணம் வந்து இது வந்து ஜெனட்டிக் ஃபேக்டர் தான். நம்ம பெற்றோர்களுக்கோ நம்ம மூதாதையர்களுக்கோ இந்த மாதிரி பார்வைத்திறன் குறைபாடு இருந்ததுன்னா நம்மளுக்கு வர வாய்ப்பு அதிகம். இப்ப நம்ம அர்பனைசேஷன் நம்மளுடைய வாழ்க்கை மேலும் மேலும் ரொம்ப நாகரிக அர்பனைசேஷன் இருக்கிறதுனால ரொம்ப பேர் வந்து இப்போ ரொம்ப எல்லாமே வந்து கிட்ட பார்வை அதிகமாயிட்டே போகுது. படிக்கிறது, கம்ப்யூட்டர் ஒர்க் பண்றது, டிஜிட்டல் ஒர்க் அதிகமாயிட்டு போகுது, செல்போன், லேப்டாப், பேடு இது மாதிரி டிஜிட்டல் ஒர்க் அதிகமாயிட்டே போகுது. பக்கத்துல படிக்கிறது தொடர்ந்து பசங்களுக்கு வந்து படிப்பு நேரம் அதிகமாயிட்டே போகுது. இதனால ஒரு ஒரு கண்ணாடி போறதுடைய விகிதம் அதிகமாயிருந்திருக்கலாம். ஸோ இதை இதை தடுக்கிறதுக்கு வந்து ஓரளவுக்கு சமப்படுத்துறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் படிக்கிறத வந்து புக்ஸ்ல அதாவது ஒரு அடி ஒன்றரை அடி தள்ளி வச்சு படிக்கலாம். இல்லாட்டி இந்த டிஜிட்டல் இதெல்லாம் ஒர்க் பண்ணணும்னா ரெண்டு வயசுக்கு மேல கண்டிப்பா வந்து இந்த அமெரிக்கன் பீடியாட்ரிக் அசோசியேஷன் அவங்க வந்து ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க டிஜிட்டல் ஹைஜீன். ஒரு எப்படி வந்து நம்ம வந்து இப்ப இருக்க டிஜிட்டல் ஏரால வந்து நம்ம இதை வந்து தவிர்க்க முடியாது, ஆனா ஓரளவுக்கு பாதுகாப்பா எப்படி பயன்படுத்தலாம்னா ஒரு ரெண்டு வயசு குழந்தைகளுக்கு கீழே கண்டிப்பா அது வந்து ஸ்கிரீனை காட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. ரெண்டுல இருந்து ஒரு 10 வயசு வரைக்கும் ஒரு அரை மணி நேரம் காட்டலாம்னு சொல்றாங்க. 10 வயசுக்கு மேல அவங்க படிப்புக்கு பயன்படுத்தலாம், ஒரு பொழுதுபோக்குக்காண்டி ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் பயன்படுத்தலாம். அது பயன்படுத்தும் போது கூட ஒரு அடி ஒரு ரெண்டு அடி தள்ளி வச்சு தான் பார்க்கணும். ஒரு சின்ன செல்போன் பார்க்கும் போது லேப்டாப்போ கொஞ்சம் பெரிய ஸ்கிரீனா நன்றாக இருக்கும். மிக முக்கியமா வந்து இந்த குழந்தைகள் அனைவரும் ஒரு தினமும் ஒரு ஒரு 30 நிமிடமாவது நேச்சுரல் லைட் அதாவது வெளியில போய் சூரிய ஒளியில போய் விளையாட சொல்றாங்க. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் லைட். ஸோ அது வந்து இந்த கண்ணோட நீளத்தை அதிகப்படுத்த வாய்ப்பு அதிகம். இப்போ போய் வெளியில போய் விளையாடும்போது நேச்சுரல் லைட் விளையாடும்போது அது இந்த கண்ணில் ரெட்டினா முழுமையாக அந்த ஒளிப்படுவதால் அந்த கண் நீளங்கள் நீளம் அதிகமாகிற வாய்ப்பு கம்மியும். இந்த சிங்கப்பூர்ல ஒரு பெரிய ஸ்டடி பண்ணி கிடக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் குழந்தைகள் 20 வயசு குழந்தை கீழக்கு எல்லாருமே ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரமாவது தினமும் நேச்சுரல் லைட் வெளியில போய் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் விளையாடுறது எக்ஸ்போஸ் ஆகுறது ரொம்ப மிக மிக முக்கியம். ஸோ இந்த மயோப்பியா அந்த ஷார்ட் சைட் ஹைப்பர்மயா வர்றதுக்கு மிக முக்கிய காரணம் ஃபேமிலி ஜெனட்டிக் ஃபேக்டர், ரெண்டாவது தொடர்ந்து கிட்ட பார்வை அதிகம் பயன்படுத்தினால் வரலாம். அதனால முடிஞ்ச வரைக்கும் ரெண்டையும் சமச்சீரா பேலன்ஸ் பண்ணிக்கிறது நல்லது.
வருங்கால மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் என்ன சார் சொல்ல விரும்புறீங்க?
நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் இல்லையா, வருமுன் காப்பதே நல்லது. கண் வந்து எவ்வளவு எவ்வளவு முக்கியம் நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கிறேன் இல்ல. நம்ம அன்றாட வாழ்க்கையில வந்து நம்ம 70% விஷயங்கள் வந்து நம்ம கண் மூலம் தான் நம்ம வந்து கத்துக்கிறோம். ஸோ அந்த கண் வந்து எவ்வளவு முக்கியங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அந்த கண்ணுக்கு உரிய பாதுகாப்பு நீங்க கொடுக்கணும்னா கண்ணுக்கு முத வந்து உணவு தான் ரொம்ப முக்கியம். தன்மை வந்து ஒரு ஆரோக்கியமான உணவு உண்ணும் போது நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு செல்லுக்கும் அதுக்குரிய சக்தி நியூட்ரிஷன் கிடைக்கும். அதுவே ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து உடம்ப கண்ணை பாதுகாக்கும். ஆரோக்கியமான உணவுனா என்ன? ஆரோக்கியமான இந்த சமச்சீர் உணவு, சமச்சீரான புரதம், சமச்சீரான ஒரு மாவுச்சத்து கார்போஹைட்ரேட், சமச்சீரான ஒரு கொழுப்பு, மினரல்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்லுவோம் சரியா, சிலது வந்து மைக்ரோ லெவல் தேவைப்படும். அதெல்லாம் வந்து சாப்பாடுல மாமிசத்துல எல்லாம் கிடைக்காது. அதுக்குரிய காய்கறி பழங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் இதுல எல்லாம் அதிகமா ஆன்டி ஆக்சிடென்ட் விட்டமின் ஏ விட்டமின் எல்லாம் அதிகமாக இருக்கு. கேரட், தக்காளி, கீரை, பப்பாளி பழம் இது மாதிரி எல்லாம் அதிகமான நமக்கு ஊட்டச்சத்து கிடைக்கும். ஸோ இது மாதிரியான ஒரு சமச்சீரான உணவு உண்மைனால நம் கண்கள் நன்றாக பாதுகாக்கலாம். இது தண்ணீர் நன்றாக, ஏன்னா வந்து நம்ம உடம்புல வந்து 70% வாட்டர் மிரப்ப வாட்டர். ஸோ தண்ணி வந்து ஒரு நாளைக்கு மினிமம் 2-3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வெளியில ஒரு வெளியில போய் நேச்சுரல் லைட்ல எக்ஸ்போஸ் ஆகும்போது நேச்சுரலா வந்து நம்மளுக்கு விட்டமின் டியும் ஆட்டோமேட்டிக்கா அது உற்பத்தி ஆயிடும். ஸோ இதனால வந்து தொடர்ந்து அந்த டிஜிட்டல் ஹைஜீன் பொறுத்த வரைக்கும் தேவையான பயன்படுத்துங்க. 10 மணிக்கு மேல வந்து முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிரீன் அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா வந்து இந்த 10 மணிக்கு மேல வந்து நம்ம மூளை வந்து அப்பதான் எல்லா மெட்டபாலிக் ரிப்பேர் நடக்கும். லைக் தூக்கம், அப்பிடைட், சர்க்காடிசம், இம்யூனிட்டி எல்லாமே அப்பதான் செட்டப் ஆகும். அதுக்கு வந்து ஒரு மெலட்டோனின் ஹார்மோன் வந்து அதிகமாக சுரக்கணும். நீங்க தொடர்ந்து இப்படியேவும் நீங்க 10 மணிக்கு மேல அதிகமாக டிஜிட்டல் பயன்படுத்தும் போது இந்த மெலட்டோனின் ஹார்மோன் சப்ரஸ் ஆகும். அப்ப என்ன ஆகுனா நம்மளுக்கு இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் தூக்கமின்மை, பசி இன்மை, நம்மளுடைய நோய் தடுப்பு சக்தி எல்லாம் கம்மியாகிறது, இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் ஏற்படும். அதனால முடிஞ்ச வரைக்கும் 10 மணிக்கு மேல அந்த டிஜிட்டல்லாம் டிஜிட்டல் ஸ்கிரீன் பயன்படுத்தாம டிவி, செல்போன், கம்ப்யூட்டர், பேட் இதெல்லாம் இல்லாம ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் நிம்மதியான தொடர்ந்து உறக்க வந்ததுன்னா நம்ம உடம்பு கண்கள் பாதுகாப்பு வச்சுக்கலாம்.
சார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா சக்கரை வியாதி இருக்கவங்களுக்கு கண்ணுல பாதிப்பு ஏற்படுமா சார்?
இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா சக்கரை வியாதி இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்கள் பாதிப்பு ஏற்பட ரொம்ப பல காரணங்கள் இருக்கு. ஓகே, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கேட்ராக்ட், ஐ பிரஷர் வர வாய்ப்பு இருக்கு. இதை தவிர ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா டயபெட்டிக் ரெட்டினோபதின்னு சொல்லுவோம், சர்க்கரை விழித்திரை நோய். இது சர்க்கரை இருக்கவங்களுக்கு 5 பேர் இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒருத்தருக்கு கண்டிப்பா இந்த சர்க்கரை விழித்திரை நோய் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இது ஏன் ஏற்படுதுன்னா, இப்ப நம்ம எத்தனை சொல்லணும் இல்லையா, நம்ம பாக்குற லைட் எல்லாமே வந்து இந்த விழித்திரை போகும். இந்த விழித்திரையில வந்து நம்ம முடியோட ரொம்ப தின்னான ரத்த நாளங்கள் இருக்கும், கேப்பிலரி சொல்லுவோம். இந்த ரத்த நாளங்கள் வந்து சுகர் எப்பயுமே ஒரு 150-160 கீழே, அதாவது இந்த ஆவரேஜ் சுகர் வந்து 7.5 கீழே இருந்ததுன்னா கிளைகோசிலேட்டட் ஹீமோகுளோபின் இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொடர்ந்து அந்த கிளைகோசிலேட்டட் ஹீமோகுளோபின் 7.5 மேல போச்சுன்னா அது இந்த ரத்த நாளங்கள்ல உள்ள இருக்க உள்ள போய் இந்த சுகர் படியும், அந்த எக்ஸ்ட்ரா சுகர் படிய 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 என்ன ஆகும்னா, இப்ப நம்ம வீட்டுல இருந்து பைப் போட்டிருக்கோம், அது ஆரம்பத்துல நல்லா இருக்கும், நல்லா ஆக ஆக எப்படி துருப்பிடிச்சு அது சீப்பேஜ் ஆகுதோ அது மாதிரி இந்த ரத்த நாளங்கள்லாம் அது ரொம்ப ஃப்ரெஜைல் ஆகி பிரிட்டில் ஆகி உடஞ்சி உள்ள ரத்தமெல்லாம் வெளியே கசி ஆரம்பிச்சிடும். அது இப்போ டயபெட்டிக் ரெட்டினோபதின்னு சொல்லுவோம். அது நம்ம ஆரம்பத்திலேயே இப்ப பார்த்துட்டோம்னா அது சரி பண்ணலாம். சப்போஸ் அது வந்து நம்ம சரியா பார்க்கலன்னா இதனாலேயே வந்து பார்வை இழப்பு ஏற்படும். இந்தியாவில் மட்டும் 77 பில்லியன் டயபெட்டிக் பேஷன்ஸ் இருக்காங்க. இதுல வந்து இதை வந்து 1/5 உங்களுக்கு கடந்த 3 மாசங்களும் சுகர் கண்ட்ரோல் ஆகுதுன்னு அர்த்தம். இது மாதிரி நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா டயபெட்டிக் ரெட்டினோபதி வர்றது தரும். இது கண்ணு மட்டும் இல்ல, நெஃப்ரோபதி, நியூரோபதி, மத்த டயபெட்டிக் க்ரானிக் காம்ப்ளிகேஷன் வர்றது தடுக்கும். அதனால டயபெட்டிஸ் இருக்கவங்க கண்டிப்பா வந்து வருஷத்துக்கு ஒருத்தர் கண்டிப்பா கண் செக் பண்ணணும். அவங்களுடைய சுகர் லெவல் எப்பயுமே அந்த ஆவரேஜ் சுகர் வந்து 7.5 வச்சிருந்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த டயபெட்டிக் ரெட்டினோபதி வர்றத தடுத்துலாம். ஆரம்பத்திலே நம்ம பார்த்துட்டோம்னா அது பல மறுபடியும் அதிகமா மோசமாக பாக்குறதுக்கு சில வழிமுறைகள்லாம் இருக்கு, லைக் சொட்டு மந்தலையோ இல்லாட்டி சில லேசர்லயோ அது மாதிரி நம்ம அதை பதில மோசமாக கண் இழப்பு பால் இழப்பு வராத அளவுக்கு தடுத்துடலாம். அதனால சக்கர வியாதி இருக்கவங்களை கண்டிப்பா வருடத்துக்கு ஒரு முறை கண் பார்வை பரிசோதனை செய்வது மிக மிக அவசியம்.
ரொம்பவே நல்லா பேசுனீங்க சார், ரொம்ப நன்றி சார்.
ஓகேமா,
நேர்களே, இதுவரை கண் நோய்களும் சிகிச்சை முறைகளும் குறித்த மதுரை ஆனந்த் கண் மருத்துவமனையின் மருத்துவ இயக்குனர் திரு டாக்டர் ஜே விஜய் ஆனந்த் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6-3-8-0-0-7-7-9-5-0 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.